சங்கீதம் 119 34 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நம்ம இந்த வசன வசனமாக ஜப கூட்டத்திலேயே இந்த சங்கீதத்தை படிக்கிறோம்னா வேக வேகமா வசனத்தை முடிச்சுட்டு போறதுக்கு படிக்கல, ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிச்சு அதை இந்த வசனம் நம்முடைய ஜபமாக நமக்கு மாறணும். வார வாரம் நம்ம ஜப வாழ்க்கைய வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப என்ரிச் பண்றது வந்து ஆண்டவருடைய வார்த்தை தான் இல்லையா. இந்த சங்கீதம் இதுவரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தேவைகளை, நான் தெரியாத தேவைகளை இந்த சங்கீதத்தின் மூலமா நான் படிச்சுக்கிட்டு வரேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு காரியத்தை நம்ம படித்த உடனே அது நம்ம ஜப தேவையாகவே மாறும். அப்படித்தான் இதை படிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன படிக்க போறோம், என்ன புது தேவை, ஆவிக்குரிய தேவை அப்படின்னா ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்துல வருது. இவர் சங்கீதக்காரன் ஒரு தேவையை அவர் உணர்ந்து அதுக்காக ஜபம் பண்றாரு. என்ன முதலாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு புரிதல், எனக்கு உணர்வை தாரும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உணரக்கூடிய புரிதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மனதார உணர்கிற ஒரு திறன். அது எனக்கு கிடைச்சா என்ன எதிர்பார்க்கிறார், அது கிடைச்சா ரெண்டு ப்ராமிஸ் அவர் பண்றாரு. ஒன்னு, உங்களுடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என்படி உங்களுடைய வார்த்தையை நான் பற்றி கொள்ளுவேன், எனக்கு அது புரிதல் கிடைச்சிச்சுன்னா. ரெண்டாவது, அதை உண்மையாவது ஊக்கத்தோடு எந்த அளவுக்கு செய்வார்னா என் முழு இதயத்தோடு, வெறும் இதயத்தோடு செய்யறது இல்ல, மனசார செய்யறாங்க, முழு இதயத்தோடு அதை கை கொள்ளுவேன் அப்படின்ற. இந்த வித்தியாசமான தாவீதுடைய ஜபங்கள் வந்து அவருக்கு என்ன புரிய வைக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்றதுன்னா அவர் சும்மா ஏனோ தானோன்னு செய்யறது இல்ல, அதுக்கு பல காரியங்கள் நமக்கு தேவை. இங்க புரிதலுக்காக கேட்கிற, உணர்வுள்ள புரிதலுக்காக கேட்கிற, இருதயத்தோடு உணர்ந்து அதை நான் செய்யணும். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு புரிதல் என்றது வந்து வேற என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் பாதிப்பால நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய சிந்தனை புரிதல் வந்து இருளாகிவிட்டது. அது ஆண்டவர் விசேஷமா ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய வழிகளை குறித்தும் பயங்கரமான இருள் இருக்கிறது. முழு மனித குலத்தினுடைய சீர்கேடை பத்தி பவுல் ரோமர் 3வது அதிகாரத்துல அவர் பேசும் போது, ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருவன் தேவனை தேடுகிறவன் அல்ல, எல்லோரும் ஏகமாய் கெட்டு போய் பிரயோஜனமற்றவர்களாய் ஒருவனும் நல்லது செய்யறதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா, ஒருவனும் உணர்வுள்ளவன் இல்லை. ஆரம்பத்துல 11வது வசனம் சொல்லுவார், நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் ஒருத்தனும் நீதிமான் இல்ல, ஒருத்தனும் நன்மை செய்யறது இல்ல, ஒருத்தனும் தேவனை தேடுறது இல்ல, எதுக்கு தேடுறது இல்ல, ஒருத்தனுக்கும் புரிதல் இல்லை. அந்த புரிதல் தான் மெயின் காரணம், அண்டர்ஸ்டாண்டிங். கடவுளுடைய வழியில வரணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நமக்கு புரிதல் தேவை, மூல தேவை, அறிவு தேவை, சிந்தனை தேவை. தாவீது அதுக்காகத்தான் ஜெபம் பண்றேன். ஏன் ஒரு ஆழமான புரிதல் தேவை, ஏன்னா அவர் தேவையா இருந்துட்டு கடவுளுடைய வழியில வர முடியாதா, இல்ல வேதம் சொல்லுது எனக்கு புரிதல் தேவை, அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஒண்ணு வேதமும் சொல்லுது, உதாரணத்துக்கு நீதிமொழிகள் எடுத்து படிச்சீங்கன்னா அவர் எப்படி எல்லாம் சொல்றாரு, நீதிமொழிகள் 2:2 உன் காதை ஞானத்துக்கு சாய்த்து உன் இதயத்தை புரிதலுக்கு வளைஞ்சி நீ உன் விவேகத்தை நாடு, புரிதலுக்காக உன் சத்தத்தை உயர்த்து, மன்றாடு, அதை வெள்ளியை தேடுறத போல, மறைந்திருக்கிற புதையல தேடுறத போல நீ தேடும் போது அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற புரிதல் உனக்கு ஏற்படும். நமக்கு தெரியுமா, நமக்கு அது தேவை, இது வசதி தேவை, வேலை தேவை, சுகம் தேவை, அது தேவை, நம்ம ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு புரிதலை கொடுங்க, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். எத்தனை பேர் அந்த தேவையை உணர்ந்தா தானே பண்ணுவீங்க, தாவீது பண்ண தேவையை உணர்ந்திருக்கிறாரு, பண்றாரு. நம்ம உணர்றதுக்கு நம்ம என்ன செய்யறது, உங்களுக்கு உணர்றதுக்கு ஒரு 5 காரியம் சொல்லி பாக்குறேன், அப்படியாவது உணர்வுகள் வருதா பாருங்க. ஏன் நமக்கு புரிதல் தேவை, ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை நமக்குன்னா, தேவனை பிரியப்படுத்தி அவருக்கு மகிமைப்படும்படி வாழணும்னா புரிதல் இல்லாம வாழவே முடியாது. தேவனுக்கு நம்ம மிகப்பெரிய விதத்துல கடன் பட்டிருக்கோம். அவர் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு எத்தனையோ நன்றி கடன் பட்டிருக்கோம். இனிமேல் அவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்கு எவ்வளவோ நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம நம்மள ஜீவனோ சுவாசமோ சகலமோ அவர்கிட்ட தான் வருது. நமக்கு அவருக்கு தான் எல்லாம் சார்ந்து இருக்கிறோம். ஒருத்தர் மேல நம்ம சார்ந்து இருக்கிறோம், நம்ம பாஸோ வேற யாரோ அவங்கதான் எல்லாம் கொடுக்கறாங்கன்னா அவங்களை பிரியமா நம்ம அவருக்கு பிரியமா நடந்துக்கணும் நமக்கு இருக்காது. நம்ம அப்படிதான் வேலையெல்லாம் நடந்துக்கிறோம். நம்ம பாச பிரியப்படுத்தணும். அதே மாதிரி ஜீவனோ சுவாசமோ சகலமோ நமக்கு கொடுக்கிறவர் அவர் தான், செஞ்சவர் செய்ய போறவர்னா நம்ம வாழ்க்கையின் பெரிய நோக்கம் அவருக்கு பிரியமா நடந்துக்கணும். அவருக்கு பிரியமா நமக்கு அறிவில்லாம புரிதல் இல்லாம நடக்கவே முடியாது. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எதை எதை தடை பண்ணிக்கணும், அவர் கோவர மாதிரி எதை செய்யக்கூடாதுன்ற புரிதல் இல்லாம எப்படி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். கொலோசியர் 1:9 பவுல் எபேசியருக்கு சபம் எழுதுற மாதிரி அவங்கள எழுதி ஜபம் பண்ற. இது என்ன ஜபம் பண்றாரு பாருங்கள. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக எடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். உங்களை பத்தி கேள்விப்பட்டு எடைவிடாமல் ஜபம் பண்ற. எதுக்கு பவுல் ஜபம் பண்றீங்க? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் பாருங்க, ஆவிக்குரிய விவேகத்தோடும், அதான் புரிதல் விவேகம், ஆவிக்குரிய புரிதலோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அறிவில நிரம்பணும். சித்தத்தின் அறிவு புரிதல் உங்களுக்கு வரணும். ஏன் அது வக்கீல் ஜெபம் பண்றாருக்காக 10வது வசனத்தில் தொடர்ந்து சகலவித நற்கிரியைக்கும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, இதெல்லாம் ஏன் அடையணும், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருடைய அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவும். கடவுளுக்கு பிரியமுண்டாக நாம் பாத்திரமா நடக்கவே முடியாது நமக்கு அறிவில்லை என்றார். அறிவினாலே நிரப்பப்படவும். அந்த அறிவு இல்லைன்னா அவருக்கு பிரியமா நடக்கவே முடியாது. அதான் பிரச்சனை. நம்ம நடக்காததுக்கு அதான் பிரச்சனை. நம்மளுக்கு அதுக்கு தாங்க நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. கடவுளுக்கு பிரியமா நடக்கணும்னா நமக்கு புரிதல் இருந்தா தான் முடியும், அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, பிசாசை மேற்கொள்வதற்கும் நம்ம வஞ்சிக்கிற இதயத்தை சமாளிக்கிறதுக்கும் நமக்கு புரிதல் தேவை. சாத்தானுடைய வஞ்சனை, அவருடைய தந்திரம், வேற என்ன சொல்லுது, அவன் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா நீங்க இருக்கணும்னு எபேசியர் 6:11. அவனுடைய தந்திரங்களை பற்றி நாம் அறியாமலே இல்லையே. அப்படியே தந்திரம்னா என்ன? ரொம்ப திறமையா அவன் பிளான் பண்ணுவான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ முடியாதபடிக்கு நம்மள கோபத்துல இச்சையில பலவிதமான தடைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பான். அவன் எவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாலும் சூரியன் உஸ்தமிக்கிற வரைக்கும் கோபப்படாத பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்னா அவன் அப்படித்தான் நம்மள தந்திரம் பண்ணி அவனுக்கு இடம் கொடுக்க வைப்பாங்க. அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளணும்னா நமக்கு புரிதல் இல்லாம முடியுமா? இல்லையே, முடியாதே. அவன் தந்திர நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் ஏற்றபடி, விருப்பங்களுக்கு ஏற்றபடி வலைய போட்டு நம்மள வலையில சிக்க வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவங்கிட்ட தப்பணும்னா புரிதல் இல்லாம முடியாது. நம்ம சொந்த இதயமே நம்மளை வஞ்சிக்கும். எல்லாத்த விட வஞ்சனை உள்ளதுன்னு இறைமையா சொல்லலையா? இல்லைங்களா? நல்லத நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்குறதா, இது கொஞ்சம் கூட போர் அடிக்கிற மாதிரி செய்யும், இது நமக்கு செய்யறதுக்கே பிடிக்காத மாதிரி நம்ம இதயம் செய்யும். நமக்கு எது ரொம்ப தீங்கு கொண்டு வருமோ அது ரொம்ப விரும்பி செய்யறபடிக்கு நம்ம இதயம் செஞ்சு கொடுக்கும். அதை பேசி கேட்டோம்னா உருப்படுவோமா? நம்ம புரிதலோடு நடந்துக்கணும் இல்லையா? விருப்பு வெறுப்பு போர் அதை படி நம்ம போனோம்னா நம்ம உருப்பட மாட்டோம். புரிதல் தேவை, அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. சாத்தானுடைய வலைகளையோ நம்ம சொந்த வஞ்சிக்கிற இதை தப்புறதுக்கு தேவை. மூணாவது, வாழ்க்கையில பிரயாணம். நம்ம வாழ்க்கையே நம்ம எது முக்கியம் நினைக்கிறோமோ அதுதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எதை நம்ம தெரிவு செய்யறோம், நம்ம தெரிவு செய்யறது எதை பொறுத்திருக்கு, எது முக்கியம் நினைக்கிறோம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டி. எது முக்கியம் எது முக்கியம் இல்ல, எது முதல்ல எது ரெண்டாவது, எது மதிப்பு, அது மதிப்புக்கு தகுந்த மாதிரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா? நமக்கு நம்ம சிந்தனையில, நம்ம தெரிவுல, வாழ்க்கையில எது முக்கியம் எது முக்கியம் இல்ல, எதுக்கு நேரத்தை கொடுக்கணும் விரும்ப கூடாது, அதுக்கு ரொம்ப புரிதல் தேவை. யோசிப்பாருங்க ஒரு சில காரியங்கள். நம்ம மனுஷர்களுக்கு முக்கியம் கொடுக்கணுமா கடவுளுக்கு முக்கியம் கொடுக்கணுமா? மனுஷர்களுக்கு பயப்படணுமா கடவுளுக்கு பயப்படணுமா? மனுஷர்களுக்கு நேரத்தை பிரஷர் கொடுக்கறாங்க, அந்த பிரஷருக்கு இடம் கொடுக்கிட்டு கடவுளுக்கு விரோதமா போலாமா? நமக்கு தெரியுது இல்ல, தேவனை சேவிப்பதா மனுஷர்களை சேவிப்பதா? தேவன் சொல்றத கேட்கறா, மனுஷர்களை சொல்றத கேட்கறா? ஈஸியா நமக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு புரிதல் நமக்கு தேவை. எத்தனை தடவை குழப்பமான சூழ்நிலையில நீங்களும் நானும் உட்கார்ந்துக்கிறோம். நம்ம ப்ரையாரிட்டி கடவுளுக்கு செய்ய கடமைகள், மற்றவர்கள் நமக்கு செய்யற கடமைகள், மற்றவர்களுக்கு நம்ம பெற்றோருக்கு செய்யற கடமை, மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, இது செய்யறதா கடவுளுக்கு விரோதமா செய்யும். எப்படி நம்ம குழம்புறோம்? இவங்க பேச்சு கேட்கறதா கடவுள் பேச்ச கேட்கறதா? இதெல்லாம் சரியா ஸ்டார்ட் அவுட் பண்றதுக்கு, சரியா செய்வதற்கு நமக்கு புரிதல் தேவையில்லை. கடவுளுக்கு பிரியமா நம்ம வாழ்றது, சில நேரங்கள்ல கடவுளுக்கு விரோதமா செய்யறதுக்கு கீழான வல்லமைகள் நம்மள தாக்கும் போது, அந்த உயர்ந்த கடமைக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது? புரிதல் இருந்தாதான் நம்ம முடியும். ஐயோ, நம்முடைய சீர்கேடான இதயம் என்ன செய்யுது அநேக நேரங்கள்ல, நம்ம பிறரை நேசிக்கிறத விட நம்மளதான் நேசிக்க சொல்லி கொடுக்கும். நம்ம கடவுளை நேசிக்கிறத விட நம்ம பிறன் பேச்சுதான் கேட்க சொல்லி கொடுக்கும். அநேக நேரத்துல தன்னலங்களை பார்த்துக்கிட்டு, சுயநலங்களை பார்த்துக்கிட்டு மனுஷருடைய விருப்பத்துக்கும் பிரியத்துக்கும் அவருடைய பிரஷருக்கும் இடம் கொடுத்து தைரியமா கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சதுல பொய் சொல்லிடுறதுல அதுக்கு சாக்கு வேற வச்சுக்கிறோம், காரணங்கள் வேற வச்சுக்கிறோம். என்ன செய்யுது? நமக்கு புரிதல் இருந்தாதானே, ஐயோ நம்ம கடவுளை ஒண்டி கோவப்படுத்திடக் கூடாதே, இந்த உலகத்திலேயே நம்ம வந்து ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர், அவருக்கு கீழ்படியும் போதுதான் மிகப்பெரிய நன்மையோ ஆசீர்வாதமோ அவரை மாதிரி நிச்சயமாக தீர்மானமாக விசாலமாக என்ன ஆசீர்வதிக்கிறவங்க இல்லை. அவருக்கு கீழ்படுத்தி அவரை கோவப்படுத்தணும்னா அவர் மாதிரி என்ன தண்டிக்கிறவங்க, அவருடைய கீழ்ப்பு அவரை கீழ்படுத்தி அவரை கோவப்படுத்தணும்னா எனக்கு வாழ்க்கையில வர தண்டனைகள் பெருசா இருக்குமேன்ற புரிதல் நமக்கு எப்போ வரும்? அதெல்லாம் இல்லாம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சிடும். இதெல்லாம் ஆழமா யோசிக்கிற புரிதல் வேணும் இல்லையா? இல்லைன்னா கோலையா கடவுளுக்கு முன்பதாக இருந்துகிட்டு மனுஷர்களுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து போயிடுவோம். ரெண்டாவது புரிதல் யோசிச்சு பாருங்க, தேவராஜ்யமா உலக காரியமா? இல்ல, அதுக்கு நமக்கு தேவை புரியல. உலக கடமைகளா தேவராஜ்யத்தை முதலாவது சேர்ந்தமா? என் ஆத்மாவா, என் சரீரமா, பரலோகமா, உலகமா? இதுல தப்பா போறவங்க, இந்த ப்ரையாரிட்டிஸ்ல தப்பா போய் வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கிறவங்க கடைசியில ஆண்டவர் என்ன சொல்றாரு? முட்டாளே, ஆயிஷே முட்டாளான காரியங்களை வீணடிச்சிட்டிய, உலகத்தையே ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை இழந்திய முட்டாளேன்னு திட்டமாட்டார். எது அர்ஜென்ட், எது அப்புறம் பார்த்துக்கலாம், எது அவசரமா செய்யணும், எது தள்ளி வைக்காம செய்யணும். தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் தள்ளிப்படவே கூடாதாச்சு. அந்த எவ்வளவு எது அவசரம், எது முக்கியம், எது முக்கியம், எவ்வளவு முட்டாளுங்க நம்ம. எது கொஞ்சம் அற்பமான காரியங்கள்ல முக்கியம் அதுதான், இன்னைக்கே செஞ்சிடணும்னு அதுக்கு நேரத்தெல்லாம் கொடுத்துருது. நித்திய காரியங்கள டிலே பண்ணிக்கிட்டு நாளுக்கு நாளுக்கு டிலே பண்ணிக்கிட்டே போகுது ஒரு வாழ்க்கை வாழ. நமக்கு அப்படி அறிவு இருக்கா? புரிதல் வானா இருக்கலாம். மோசேக்கு அந்த புரிதல் இருந்துச்சா? என்ன அவருக்கு இருந்த புரிதல்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, இப்ப இருக்கிற சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய மக்களோடு பாடுகளை அனுபவிச்சிருந்து பெருசா தோணுச்சா அவருக்கு? எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனையே பெருசுன்னு தோணுச்சான் அவருக்கு. ஏன் இனி வரப்போல பலன் மேல் நோக்கமா இருந்தா நம்ம அப்படியா இருக்கிறோம்? நம்முடைய முட்டாள்தனத்துல இப்ப எப்படி சுகமா இருக்கலாம், இப்ப எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கலாம், இப்ப நமக்கு ஒண்ணும் வந்துடக்கூடாது. கிறிஸ்துக்காக பாடுபடுறதெல்லாம் சுகமா இருக்கணும், இன்பமா இருக்கணும், லாபம் தான் இருக்கணும். இனிமே வரப்போற வெகுமதி மேல என்னத்தை நம்ம கண்ணை வைக்கிறோம்? ஒரு கண்ணும் வைக்கிறது என்ன வெகுமதி நமக்கு வரப்போறோம்? சிவன் கடைசியில் என்ன சொல்லுவாரு? நீ இன்னைக்கு 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 சுகமா இருக்கணும், இன்னைக்குன்னே வாழ்ந்தாவும் உனக்கு என்ன வெகுமதின்னு வரீங்களா? உலக மனிதர்கள் மாதிரி இப்ப இருக்கிற ஆதாயம், இப்ப இருக்கிற இன்பம், இப்ப சுகமா இருக்கணும்னு சொல்லி, ஆனா இப்ப இருக்கிற அந்த ஆதாயம் இன்பம் கிடைச்சிச்சுன்னா நல்ல மனசாட்சியோடு நான் இருக்க முடியுமா? கிறிஸ்துக்காக தீங்கு அனுபவிக்கிறாரு, கிறிஸ்துக்காக உழைச்சி தியாகம் செய்யணும்ன்றாரு. இப்ப இப்படி உழைச்சா இப்படி கஷ்டப்பட்டாதான் வெறும் வரப்போற வெகுமதிக்கு நம்ம காத்திருக்க முடியும்? அதெல்லாம் இல்ல, இப்ப நிம்மதியா ஆறாமா இருக்கிறோமா போதும். ஏன்? புரிதல் இல்லாத உணர்வுல அதுக்குதான் நம்ம அப்படி இருக்கோம். புரிதல் நமக்கு தேவையில்லை. எது நம்ம செய்யணும்னாலும் புரிதல் வேணுமாச்சே. நல்லது செய்யறது மாத்திரம் இல்ல, இருக்கிறதுலயே மேக்சிமம் நல்லது எது கொண்டு வரும்? தற்காலிகமா நல்லது இல்ல, எதிர்கால நிரந்தரமா நல்லது எது? எனக்கு மாத்திரம் நல்லது இல்ல, அநேக பேருக்கு நல்லது எது கொண்டு வரும்? இதெல்லாம் புரிதல் தேவை இல்லையா? எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, ப்ரையாரிட்டிஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? அவைக்குரிய ஞானம், ரைட் ப்ரையாரிட்டிஸ், இதுக்கெல்லாம் தேவை இல்ல. ஏன்னா தியரியில நம்ம சொல்லிடலாம், தேவனுடைய ராஜ்யத்தை மீதியம் ஆனா ஜபத்துல தேவனுடைய ராஜ்யத்தை மீதியம் தேடுறது, ஆனா பிராக்டிஸ் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் எல்லாமே நம்முடைய இச்சைகளால் இருக்கப்படுற மக்கள். அதுக்கு தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் கடைசியில பாத்துக்குவோம், முதல்ல நமக்கு என்ன தேவைன்னு பாத்துக்குவோம். சரி, தைரியமா தேவன் நம்ம எல்லாருமே இயற்கையாக ஈசாக்க. நமக்கு பசின்னு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்மளுடைய புத்திர சீகாரத்தையும் வித்து அந்த கப்பு சூப்ப குடிச்சிட்டு தற்காலிக தேவையை திருப்தி பண்ணா போதும்னு வாழ்ற சில விருக்க குணம் உள்ளவர்கள் தான் நம்ம. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, நம்ம ஆத்மால பெரிய காயத்தை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம், ஆனா உடம்புல சின்ன கீரலை கூட நம்ம அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட முட்டாளர்களுக்கு நம்ம தேவனுக்கு பிரியமாக சரியான ப்ரையாரிட்டிஸோடு எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எது நல்லது, எது நிரந்தரம் நல்லது கொடுக்கும், எது நிரந்தரமா நம்ம தேடணும், தற்காலிகமா, அதெல்லாம் புரிதல் இல்லாம முடியாதுங்க வாழ. அதுக்குதான் தேவை அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, அது அவசியம். சரி, அது மாத்திரம் இல்ல, சரியான புரிதல் சில நேரங்கள சில பேர் எப்போ பேசணும், என்ன பேசணும்னு ஒன்றும் தெரியாது. நமக்கு சரியான நேரத்துல பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சரியான நேரம், சரியான இடம், சரியான முறை. சொல்றத நம்ம கரெக்டானத சொல்லலாம், அது சொல்ற முறையில நம்ம சொல்றோமா? சரியான முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்லது செய்யறது மாத்திரம் இல்ல, அது நல்ல நேரத்துல சரிய நல்ல முறையில செய்யணும். பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசக்கூடாது. தாவீது வந்து சாமி ஒண்ணு சாமி பதினெட்டுல போடுறாங்க, போற இடங்கள்லாம் ஞானமா நடந்துகிட்டாங்க. ஆண்டவர் அவனை உயர்த்தினாரு, பதினஞ்சு போட்டிருக்கு. அந்தபடி நீங்கள் ஞானமற்றவர்களை போல் அல்ல, ஞானமற்றவர்கள் ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாய் நடந்து கொள்ளும் பார்த்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளா இருந்ததுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம்தான் இருக்கு. பைத்தியமா வாழாத, அறிவில்லாம வாழாத. கடவுளுடைய மகிமை, கிறிஸ்துவுடைய கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சி, உன் ஆத்மாவுடைய நன்மை எல்லாமே எதை பொறுத்திருக்கு? புரிதல், சரியான நேரம், சரியான டைம், சரியான நன்மை செய்யறதுல பொறுத்திருக்கு. ஞானமா வாழ. அது மாத்திரம் கடைசியாக ஏங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம், யோசிச்சு பாருங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் நம்ம உணர், ஆத்மார்த்தமா நம்முடைய புரிதலை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்து சொல்லுவார். நம்ம எதை ரொம்ப விரும்பி அதை புரிஞ்சுக்கிறோமோ, அதை நிதானித்து அதை நேசிக்கிறோமோ, அது நம்ம இதயத்தை பாதிக்காம இருக்காரு. நம்ம மூலையில சிந்திச்சு விருப்பத்தோடு புரியுறத அது இதயத்தை பாதிக்காம இருக்காரு. அந்த மூலையும் எதையும் நம்ம சித்தத்தை வணங்கி வாழ்க்கையில அது பாதிக்காம இருக்காரு. மைண்டு இதயத்தை ஊக்குவிக்கும், உணர்ச்சிகளை வைராக்கியத்தை ஏற்படுத்தும், அந்த வைராக்கியம் சித்தமா வாழ்க்கை மாற்றம் ஏற்படாம இருக்காரு. புரியுதுங்களா? எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளவு அவசியம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் தாவீதோடு நம்மளும் கதர்னோ? தேவனே, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவரே, அறிவை கொடுக்கும். அது கிடைச்ச, அது இல்லாத வரைக்கும், அந்த புரிதலோடு நம்ம வாழ கத்துக்காத வரைக்கும், சங்கீதம் 32:9 போட்டிருக்கு, புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதைகளை போலவும் இருக்க வேண்டாம். கழுதைக்கும் குதிரைக்கும் புத்தி எல்லாம் இருக்காது, அது அடிச்சா ஓடும், அது மூடபடி தான் இல்லைங்களா? எமோஷனல் இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றோம், ஃபீலிங் படி தான் எல்லாம், அடம் பிடிச்ச ஃபீலிங். சில கருத்தெல்லாம் நகரவே நகராது, அடம் இதுதான் நான் இருக்கும், இதுதான் எனக்கு தெரியும். புத்தி இருக்கிற ஆண்டு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பாருங்க, தாவி அதுக்காக என்ன, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கெல்லாம் தேவை நமக்கு. இப்படின்னா சரியாக இருக்க முடியாது நம்ம. ஆகவே அந்த தேவையை தாவிது உணர்ந்து ஆண்டவர் அவனுக்கு புத்தி கொடுத்தார்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. எனக்கு உணர்வு புரிதலை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. புத்தி வந்தா வேதத்தை பற்றிக்கும், புத்தி இல்லாதனால தான் வேதமே படிக்கிறது இல்லை. வேதத்தை பற்றி கொள்றதே இல்லை, வேற எல்லாம் முக்கியம். ஏன் புத்தி இல்லாம வாழ்றீங்க, உணர்வு இல்லாம பாருங்களேன் பற்றி கொண்டு. அது மாத்திரம் இல்ல, என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். புத்தி வந்துச்சுன்னா முதலாவது கீழ்ப்படுதல சொல்ற இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இதில் கீ வேதத்தை கற்பனையை கற்றுக்கொண்டு ஒரு கற்பனையை கடைபிடிப்பேன், கற்பு கடைபிடிப்பேன். ரெண்டாவது அதை முழு இதயத்தோடு கை கொள்ளுவேன் அப்படின்ற இது காட்டுது நமக்கு தேவன். அந்த புரிதல் வந்து தேவனால் கொடுக்கப்படுற புரிதல் எப்பன அற்புதமான விளைவுகளை கொண்டு வந்து பாருங்க. அதோட ரெண்டு கனிகளை பாருங்க. முதலாவது தேவனுடைய வர்த்தனத்தை பற்றி கொண்டு அதை கடைபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, இதயத்தோடு கடைபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, முழு இதயத்தோடு கடைபிடிக்க செய்தான். ஏன் அந்த அறிவு அப்படித்தாங்க செய்யும், ஏன் செய்து அந்த அறிவு? முதலாவது ஒரு எப்படி சொல்றது, கன்விக்ஷன் கிரியேட்டட் பை டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங், உறுதியான தெய்வீக புரிதல் ஏற்படுத்துகிற ஒரு மன வைராக்கியம், தெய்வீக புரிதல் ஏற்படுத்துகிற மன வைராக்கியம். எப்பவும் எல்லா விதமான பயிற்சிக்கும் வாழ்க்கை மாற்றத்திற்கும் தெய்வீக புரிதல் கொண்டு வருகிற வைராக்கியம் தான் காரணம். பாருங்களா, மனது ஒரு ஒரு மன கணிப்புவாங்க, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து மனசு ஒரு ஒரு உறுதிக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் மதிப்பிட்டு பார்த்து ஒரு மன கணிப்பு உறுதிக்கு வந்துச்சு, ஒரு மைண்ட் வந்து ஒரு காரியம் இதுதான் சிறந்தது இதுதான் பெஸ்ட் கணிப்புக்கு நம்ம மைண்ட் வந்துச்சுன்னா அடுத்ததாக அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்க அப்படிதானே, ஒரு காரியம் நல்லா பார்த்து கண்டிப்பா பாக்குறீங்க, இது சாப்பிடறதுனால நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு அதை பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு ஒரு கணிப்புக்கு வந்துட்டீங்க, ஒரு மதிப்பிட்டு பாத்துட்டீங்க, இதுதான் பெஸ்ட் நம்ம சாப்பிடுறதுன்னா அடுத்த நாள் சாப்பாடு வீட்டுல என்ன இருக்கும், அதுதானே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தெய்வீக அறிவு நமக்கு என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய வார்த்தையின் கீழ்படியாம போறதுனால சாபங்களும் வேதனைகளும் எத்தனை கோரங்களும் நடக்குதுன்ற கணிப்பு நமக்கு வந்து அதை கீழ்படியும் போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது எதையும் மதிக்காம ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம்னு மதிப்பு கொடுக்கும் போது எத்தனை ஆசீர்வாதங்கள் வருதுன்ற புரிதல் நமக்கு ஏற்படும் போது நம்ம மனது ரட்சிக்கிற பிரகாசிக்குதல் ஏற்பட்டு சத்தியத்தினுடைய மதிப்பு தெய்வீக காரியங்களுடைய மதிப்பை நம்ம உணரும் போது மைண்ட் இன்பமா அதை அப்ரூவ் பண்ணுது. அப்ரூவ் பண்ணி என்ன ஆனது, மன கணிப்புனால மன மதிப்பீட்டு பார்த்து அது ஒரு வைராக்கியத்துக்கு வருது. சங்கீதக்காரன் சங்கீதம் 53 சொல்ற மாதிரி தேவனிடத்தில் சேருவது தான் எனக்கு நல்லது. அது நல்லது மாத்திரம் இல்ல, எனக்கு அதுதான் நல்லது, அதை விட சிறந்தது அல்ல அப்படின்னு வந்தவுடனே நம்ம சித்தம் அப்படிதான் போகும். பாருங்கள அது தெய்வீக புரிதல் தான் ஏற்படுத்த முடியும். ரெண்டாவது கடவுளுடைய கிருபை, அவருடைய புரிதல் நமக்கு வெறும் மைண்ட வந்து பிரகாசிப்பிக்கிறது இல்ல, அந்த சித்தத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை மாத்துது. அதான் பிலிப்பியர்ல என்ன போடுது, அவர் உங்களுக்கு விருப்பத்தையும் செயலையும் செய்கிறார். சரிங்களா, அவர் தான் பிராக்டிஸையும் செய்யறது. தெய்வீக புரிதல் நமக்கு வரும்போது நம்மளா நம்முடைய நம்முடைய புரிதல்லாம் நம்முடைய வைராக்கியம் எல்லாம் பலவீனமானது. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஒரு பிரசங்கத்தை, ஆனா அது வந்து நம்ம சித்தத்தை மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை மாத்துறது இல்ல சில நேரங்கள்ல. ஏன்னா பலவிதமான இச்சைகள் உணர்வுகள் நம்மள வந்து தடை பண்ணது மாற்றத்துக்கு தடையாக. ஆனா இந்த தெய்வீக புரிதல் ஆண்டவர்கிட்ட ஜபமாக நம்ம பேட்டு நம்ம மனது பிரகாசிப்பிக்கும் போது ஒரு தெய்வீக வல்லமை நமக்குள்ள வந்து ஒரு அது நல்லா கணிக்கப்பட்டு அதை உணர்ந்து தீர்மானம் எடுத்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் பற்றி கொண்டிருப்பேன், என்ன நடந்தாலும் பற்றி கொண்டிருப்பேன், அந்த வைராக்கியம் நமக்குள்ள ஏற்படும். ரெண்டாவது அதனோட தீவிரம் பாருல்ல, உமது வேதத்தை பற்றி கொண்டிருப்ப மாத்திரம் இல்ல, என் முழு இதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். ஏன்னா இந்த வெளிச்சம் வந்து வெறும் ஒரு ட்ரையா தயக்கத்தோடு கீழ்படுகிறது இல்ல, மனப்பூர்வமா விருப்பத்தோடு ஆனந்தத்தோடு கீழ்படியத்தை முழு இதயத்தோடு உமது அதை கை கொள்ளுவே அப்படின்றாரு. முழு இதயத்தோடுனா என்ன, முழு மனுஷனுடைய வல்லமையோடு என்னுடைய முழு பலத்தோடு. தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிபந்தனை இல்லை, ஆனா இதுதான் ரூல் இல்லைங்களா, வேத நியாயப்பிரமாணம் தான் ரூல் நமக்கு.
பரிபூர்ணத்தை பத்தி இது பேசல. நம்ம ஒருபோதும் அப்படி பரிபூர்ணமா ஆண்டவருடைய கற்பனையை கீழ்படியதான் முடியாது. இயேசு கிறிஸ்து தான் ஒரு துல்லியே தவிர்க்காம அவர் தான் செஞ்சார். ஆனா இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் எனக்கு தெய்வீக புரிதலை கொடுக்கும் போது அது எனக்குள்ள எந்த அளவுக்கு தேவ வசனத்தை கீழ்படுகிற வல்லமை கொடுக்கும்னு சொல்றேன். காஸ்பல் எஃபெக்ட் கூட கிறிஸ்து மூலமா நம்ம பரிபூர்ணமா நீதிமான் ஆக்கப்படுறோம். ஆனா அதோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்லையே, அதுக்கப்புறம் பரிசுத்தமாக்குதல் இருக்கு. அநேக பேர் தப்பா புரிஞ்சுக்கலாம் பரிசுத்தமாக்குதல், அது படிக்கு மேல படி, படிக்கு மேல படி படி வளர்ந்துட்டு போய் அனுபவத்துல ரொம்ப வளர்ந்து போகுது. பரிசுத்தமாக்குதுனா என்ன, 24 மணி நேரம் உபவாசம் பண்றதா, 21 உபவாசம், அப்படியே பக்தியா உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே அதுவாக பரிசுத்தமாக்குதல் இல்லையே. பரிசுத்தமாக்குதல் என்ன, என் வாழ்க்கையில ஒவ்வொரு ஏரியாலையும் ஆண்டவருடைய பிரமாணத்தை கைப்பிடிக்க, தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது, முதல் பலகையில மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுதான் பரிசுத்தமாக்குதல். கடவுள் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும் போது, அவன் உள்ளங்கரங்கள்லாம் பரிசுத்தப்படுத்தும் போது, அவன் பரிபூர்ணமா முழு இதயத்தோடு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறத பார்க்க முடியுமே. அது உடனே நடந்துடாது, படிப்படியாதான் நடக்கும். எல்லா வெளிச்சம் இருளை மேற்கொண்டு பரிசுத்தமாக்கல் பாவத்தை மேற்கொண்டு, அது ஒரு அட்வென்ச்சர். நம்ம ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடுறோம், ஐ வாண்ட் டு கோ ஹையர் அண்ட் ஹையர் ஹையர் பிளேஸ், ஒரு படி ஒரு படி ஒரு படின்னு மேல மேல போறதுதான் பரிசுத்த விசுவாசத்துல இருந்து விசுவாசம், மகிமையில இருந்து மகிமை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் மறுரூபமாகிறது தான் என்ன அது பரிசுத்தமாக்குதல் படி வருது. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, முழு இதயத்தோடு. ஏன் ஆண்டவருடைய கற்பனையை முழு இதயத்தோடு கைப்பு கடைபிடிக்கணும், முழு இதயத்தோடு கடைபிடிக்காத எந்த கடைபிடிப்பும் கடைபிடிப்பே கிடையாது. ஏன்னா தேவன் வந்து நம்ம இருதயத்தை பாக்குறவர், மனுஷன் வெளியில தான் பாக்குறான். மனுஷர்ல வந்தா வெளியில டீசென்டா இருந்து ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவர் நம்ம இதயத்தை பார்க்கிறார் எந்த அளவுக்கு முழு மனசோடு செய்யணும். ஒருத்தர் சொன்னார், நீ முழு உலகத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து உன் மனச குடுக்கலன்னா அந்த முழு உலகத்துல எத்தனை கொடுத்தாலும் அது ஆண்டவர் அவமானப்படுத்துறமான் தான். அதே நீ 1 ரூபாய் ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட அவ்வளவுதான் இருக்கனா அது முழு இதயத்தோடு கொடுக்கறீன்னா அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார், முழு மனசு இல்லைங்களா. கடவுளை ஆண்டவருடைய கற்பனை கடைபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, மனசோடு கடைபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, முழு மனசோடு கடைபிடிக்கணும். இல்லன்னா நம்ம கடைபிடிக்கிறதுலாம் என்ன, வெளியில டீசென்டா இருக்கலாம், வெளியில ஒழுங்கா நடக்கலாம், ஆனா முழு இதயத்தோடு செய்யாத போது பரிசேயர்கள் தான். பரிசேயர்கள் வெளியில பார்த்தா ஆண்டவருடைய கற்பனையை எல்லாம் கடைபிடிப்பாங்க, என்ன பிரச்சனை, அவங்க இதயம் அதுல இல்ல, முழு இதயத்தோடு அவங்க செய்யறது இல்ல. முழு இதயத்தோடு செய்யும் போது செய்யாத போது தற்காலிகம் மட்டும் செய்யும். ஆகவே சகோதரர்களே, இதனோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம். தாவீதுடைய அருமையான ஜெபம், Give me understanding. உங்களுக்கு தெரியல, எனக்கு நான் அடிக்கடி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு புரிதலை கொடு, எனக்கு புரிதலை கொடு, அப்பதான் உங்களுடைய வசனத்தை கை கொள்ளுறேன், முழு இதயத்தோடு கை கொள்ற எனக்கு ஆற்றல் பலன் எனக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு இந்த ஜெபம் முக்கியம்ன்றத புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பாவத்தினால் ஏற்பட்ட அந்த இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைய பலவிதமான இச்சைகளால் இழுப்புண்டு, உணர்ச்சிகளால் இழுப்புண்டு, மிருகத்தனமாக இழுப்புண்டு போகாம புத்தியோடு நியாயப்பிரமாணத்தின் ஆண்டவருடைய வழியில் போகணும்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் படிச்சிருக்கிறாரு, ஆனா அது கெடுத்து கெட்டு கெடுத்து விட்டோம் நம்ம. இப்போ அது தெய்வீக புரிதல் ஆண்டவர் கொடுத்தா தான் நம்ம வாழ முடியும். அது அதுக்காக ஜபம் பண்ணலாம், ஜபம் பண்ற தாவீது பண்ற மாதிரி ஜபத்தோடு மாத்திரம் இல்ல, அதனோட சாதனைகளை நம்ம பயன்படுத்தும். ஆண்டவருடைய வசனம் தானே அந்த புரிதலை கொடுக்கறது, ஆண்டவருடைய வசனமும் தியானம் ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானிகளா மாத்துது. நம்ம சத்துருக்களை விட நம்மளை ஞானிகளா, நம்ம போதகர்களை விட. அடுத்ததாக அடிக்கடி நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வர, நம்ம ஆத்துமாவை கொளுத்துள்ளதாக சோல் ஃபேட்டனிங் எக்ஸசைஸ், ஆத்துமாவை வளர்க்க செய்கிற ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ், சத்தியங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது, அதுதான் இங்க புரிதலை கொடுக்கறது. ஒரு பிரசங்கத்தை கேட்டவங்க மறந்தோம், வசனத்தை படிச்சவங்க மறந்தோம்னு இல்லை, ஆவிக்குரிய புரிதல் எப்படி ஏற்படுது, ஒரு கேட்ட காரியத்தை நமக்கே அதை போதிக்கும் போது, சொல்லிக்கும் போது, முணுமுணுக்கும் போது, தியானிக்கும் போது, அது கொடுக்கற மாதிரி ஆவிக்குரிய புரிதல் யாரும் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. இதே சங்கீதம் 99 வசனம் என்ன சொல்ற பாருல, உம்முடைய சாட்சிகள் எனக்கு போதிக்கிறவர்களை எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். என் போதகர்களை விட நான் அறிவுள்ளவனா ஆனா, எதனால, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினால். சரிங்களா? தியானமாய் இருக்கிற படிக்கிறது மாத்திரம் இல்லை, அதுதான் என் தியானம், அதுதான் அந்த புரிதல் கொடுக்குது. போதகர்களை விட நான் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறவனா என்ன மாத்தி இருக்கு. 2 Timothy 2:7 சொல்றாரு, நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக் கொண்டு, பாருங்க அதான் அந்த தியானித்துக் கொண்டிரு, கர்த்தர் எல்லா காரியங்களையும் உனக்கு அதே வார்த்தை புத்தியை தந்தருள்வார். தியானம் சார்ந்த புத்திய கொடுக்கிறது, புரிதலை கொடுக்கிறது. இது நான் சொல்றத சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா எத்தனையோ பேர் இதெல்லாம் கேட்டுக்கிறது இல்ல. அப்புறம் வருஷ கணக்குல வாழ்க்கைய புத்தி இல்லாம வாழ்ந்துபிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் நீங்க அப்பவே சொன்னீங்க டெய்லி சிந்திக்கணும் தியானிக்கணும் அப்படி இல்லாம தான் இஷ்டத்துக்கு இருந்துட்டாங்க அப்படி எல்லாம் வீண் அடிச்சிடாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை தியானிச்சு ஜபம் பண்ணி இந்த புரிதலோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜபம் பண்ணுவோம்.